ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்த செய்தியை இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை உயர்த்த தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த செய்தியின் மூலமாக அதற்குண்டான உங்கள் நிபந்தனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி உங்களை கண்டிப்பாய் உயர்த்துவார். உயர்ந்த ஸ்தானத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை என்றென்றைக்கும் எல்லாவற்றிலேயும் உயர்ந்த இடத்திலே காணப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்.
அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்.
பூமியின் உயர்ந்த இடங்களில்
உன்னை
ஏறி இருக்கும்படி பண்ணி
உன்
தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால்
உன்னை
போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று.
இந்த வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் சொல்லும்படி கர்த்தர் எனக்கு சொன்னார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். இதை சொன்னது யார் என்றால் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தி கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே உங்கள் வாழ்க்கை இருக்கிறதோ, அந்த இடத்திலே தேவன் உங்களை அதே வரிசையில் உயர்ந்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவேன். நீங்கள் செய்வது ஒரு பிசினஸா இருக்கலாம், அதில் கர்த்தர் ஒரு உயர்வான இடத்திற்கு கொண்டு போவார். நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் நல்ல ப்ரொமோஷன் வைத்து கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பார். நீங்கள் எந்த காரியத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நிச்சயமாக கர்த்தர் ஒரு மிகப்பெரிய உயர்வை இந்த ஆண்டு வைத்திருக்கிறேன் என்பதை திட்டமாய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பா செய்ய போகிறார். இது ஒரு ப்ரொமோஷனல் இயர். உங்க வாழ்க்கையிலே நீங்க ப்ரமோஷன் அடைய போகிற ஒரு காரியம். இதுவரையிலும் சில இடத்தில் நீங்கள் தேங்கி நின்றிருக்கலாம், ஒரே நிலைமையில் இருந்திருக்கலாம், என்ன வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி நீங்கள் தடுமாறி இருக்கலாம். என் வாழ்க்கையில தரம் உயராமல் இருக்கிறதே, ஒரே மாதிரி நான் இருக்கிறேனே என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஒரு கேள்வி கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அது அப்படி இருக்காது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வை நீங்கள் கண்டிப்பாய் சந்திக்க போகிறீர்கள். அல்லேலூயா. மிகப்பெரிய உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். சரி, இந்த உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பவுமே எந்த ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்திற்கு பின்பதாக ஒரு நிபந்தனை கண்டிப்பாக இருக்கிறது. நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதம் என்பது இல்லை. இப்ப நிபந்தனை என்பது என்ன? நான் எப்பொழுதே சொல்லுவேன், நிபந்தனை என்பது ஒருவேளை சொல்லப்பட்ட அந்த வசனத்திலேயே இருக்கும், அல்லது முந்தின வசனத்தில் இருக்கும், அல்லது அந்த அதிகாரத்தில் இருக்கும், இல்லாவிட்டால் அந்த புத்தகத்தில் இருக்கும். எப்படியும் ஒரு நிபந்தனை ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த வசனத்திற்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு நிபந்தனை என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னா, முந்தின வசனம் தான் நிபந்தனை. 13 வசனத்தை வாசிக்கலாம்.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி
உன் வழிகளின்படி நடவாமலும்
உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும்
உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து
ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை
மகிமையுள்ள நாள் என்று சொல்லி
அதை மகிமையாக எண்ணுவாயானால்
இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த 13 வசனத்தின் சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாளாயிருக்கிற ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியான நாளாக அதை நீ எண்ணி அதில் உனக்கு சொந்தமானதை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமானபடி நீ சொல்லவே செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பேச்சை பேச வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த காரியம் சொல்லப்பட்டது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டில் இந்த ஆசீர்வாதத்திற்கு இந்த நிபந்தனை ஒரு விதமாக இருக்கும். அதே காரியம் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அதனுடைய நிலைமை இன்னும் அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்தத்தை விட புதிய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்தம் உயர்ந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஆவிக்குரிய நிலைமையை விட புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஆவிக்குரிய நிலைமை உயர்ந்தது. எல்லாமே மேலானது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதமும் குறைவு, புதிய ஏற்பாட்டில் அதை விட அதிகம் என்று இருக்கும் பொழுது தேவனுடைய எதிர்பார்ப்பும் கூட பழைய ஏற்பாட்டை பார்க்கில் புதிய ஏற்பாட்டிலே அதிகம். பழைய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையில் மோசே மூலமாக கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளில் ஒன்று, ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாட்களும் நீ வேலை செய்து 7வது நாள் நீ ஓய்ந்திருப்பாயாக. அதில் உன் சொந்த வேலைகள் எதையும் செய்ய வேண்டாம் என்றார். அதைத்தான் இங்கே ஏசாயா இந்த இடத்தில் எழுதுகிறார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள் நம்ம வரும்பொழுது நிலை இன்னும் உயர்ந்து விடுகிறது, இன்னும் மாறிவிடுகிறது. இப்ப நீங்கள் அது எப்படி உயர்கிறது என்பதை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:5 வாசிக்கலாம். மத்தேயு 12:5-8 வாசிப்போம்.
அன்றியும்
ஓய்வு நாட்களில்
ஆசாரியர்கள்
தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும்
குற்றமில்லாதிருக்கிறார்கள்
என்று
நீங்கள்
வேதத்தில் வாசிக்கவில்லையா?
தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பழியை அல்ல
இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார்.
அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளின் காரியத்தை குறித்து இந்த இடத்தில் விளக்கமாய் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஓய்வு நாள் பரிசுத்தமாய் அந்த நாள் மனுஷர்கள் ஓய்ந்திருக்கும்படிக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த நாட்களிலும் கூட ஆசாரியர்கள் அந்த ஓய்வு நாட்களையும் கூட கர்த்தருக்குரிய வேலை நாட்களாக அதை மாற்றினால் அவர்கள் குற்றமில்லாதிருப்பார்கள். மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாளை தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷன் அல்ல. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறாரே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு மேற்பட்டவராய் தன்னை வெளிப்படுத்தினார். அவரைத்தான் நம்ம பின்பற்றுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி ஒரு நாள் ஓய்வு நாள் என்று இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காரியத்தில் வரும்பொழுது தேவனுடைய வேலையை ஒரு நாள் அல்ல 7 நாட்களும் இயேசு கிறிஸ்து செய்து அவர் 7 நாட்களையும் கர்த்தருடைய நாளாக நியமித்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் தான் கர்த்தருடைய நாள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வந்து உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது வாரத்தின் 7 நாட்களும் கர்த்தருடைய கிரியைகளை செய்தார். அதை பார்க்கும் பொழுதுதான் அந்த பழைய ஏற்பாட்டு கால வேதபாரர்களும் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவுமே கோபம் கொண்டார்கள். ஓய்வு நாளை கை கொள்ளாமல் அந்த நாளிலையும் இந்த மனுஷன் தன் பிரசங்கத்தை பண்ணுகிறார், அந்த நாளிலேயே அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் சண்டைக்கு வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாளில் சொந்த வேலையை செய்யக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு அவருடைய சொந்த வேலை என்று அவங்க நினைச்சாங்க. நினைச்சதுனால அந்த சொந்த வேலையை இந்த ஒரு நாள் நிறுத்தி வைனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனை மகிமைப்படுத்தி பேசினது சொந்த காரியம் அல்ல, அது பிதாவுக்குரிய காரியம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஓய்வு நாள் என்பது ஒரு நாள் அல்ல, வாரத்தின் 7 நாட்களும் கர்த்தருக்கென்று ஓய்வு நாள். ஆமேன். 7 நாட்களும் கர்த்தருடைய நாட்கள். ஒவ்வொரு நாளிலும் 24 மணி நேரமும் கர்த்தருடைய மணி நேரங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய நிமிஷங்கள். ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருடைய வினாடிகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கென்று கவனமாய் வாழ வேண்டும். அப்ப இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய உயர்வை தருகிறார். ஆனால் அதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காய் வாழ வேண்டும்ங்கிற. அல்லேலூயா. எனக்காய் வாழ வேண்டும், நான் விரும்புகிறபடி எனக்காய் நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காய் வாழணும், ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் எனக்காக வாழணுங்கிற. அப்ப அவருக்காய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். பெரிய உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து அதற்கு ஆதாரமாக தேவ சமூகத்தில் அந்த ஒவ்வொரு நாளையும், இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளையும் எப்படி நம்ம செலவு செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு சிலருடைய வாழ்க்கையை சாட்சியாக காண்பிக்கப் போகிறேன். அந்த நபர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் மிகப்பெரிய உயர்வை சந்தித்தது. அவங்க எந்தெந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்ததினாலே அவர்கள் அப்படிப்பட்ட உயர்வை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள் என்பதை ஒரு நான்கு சம்பவங்களின் மூலமாய் நான்கு மனிதர்களை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். அவர்கள் வாழ்க்கையில் எப்படி கர்த்தரால் உயர்த்தப்பட்டார்கள், அதற்கு என்ன காரியம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. முதலாவது நாம் பார்க்க போகிற மனுஷன் யோசேப். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு அருமையான உயர்த்தப்பட்ட வாழ்க்கை. அவன் ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து உயர்ந்து அந்நிய தேசத்தில் போய் பிரதம மந்திரி ஆகிறான். சொந்த தேசத்திலே பிரதம மந்திரி ஆகிறது கூட பெரிய விஷயம் கிடையாது, இன்னொரு தேசத்திலே போய் பிரதம மந்திரி ஆகிறான். அவன் இருந்த இடத்திலிருந்து, கானானிலிருந்து புறப்பட்டு அவன் எகிப்திற்கு போய் அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் ஆகிறான். அதுதான் பெரிய காரியம். தேவன் நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு உயர்வை அவன் வாழ்க்கையிலே தேவன் தந்தான். ஏன் இப்ப கவனிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:7-10 வாசிக்கலாம்.
சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால்
அவனோ
தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல்
அவளை நோக்கி
இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில்
யாதொன்றை குறித்தும்
என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாய்
பாவம் செய்வது எப்படி என்றால் அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை.
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையின் காரியம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் சாதாரணமான ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய தகப்பன் யாக்கோபு ஒரு மந்தை மேய்க்கிறவன். அவங்க வீட்டில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது யோசேப்பு ஒரு மேய்ப்ப குடும்பத்தில் பிறந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான ஒரு எளிமையான பின்னணியில இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு திட்டம் வைத்தார். அவனை உயர்த்த வேண்டும் என்று தேவன் அவனை குறித்து ஒரு யோசனை வைத்தார். ஆனால் அவன் வாழ்க்கையில் உயர்வு எங்கே வந்தது என்றால், இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவன் வாழ்க்கையிலே உயர்வுக்கு ஒரு திருப்பு முனை வருகிறது. நல்ல கவனிங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து, நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பூமியின் உயர் ஸ்தலத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். இது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கும் திட்டம். அப்ப இந்த திட்டத்தை நமக்கு தனக்குள் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உடனே சொல்லி உடனே செய்யறது கிடையாது. அப்ப அதை சொல்லிவிட்டு அந்த திட்டத்தை அவர் மனதிலே வைத்திருக்கிறார், அதை சொல்லுகிறார். ஆனால் அதை நிறைவேறுவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அவசியமா இருக்கிறது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த 38வது அதுக்கு முன்னால 38வது அதிகாரத்திலிருந்து யோசேப்புடைய வாழ்க்கை வந்து விட்டது. அவனுடைய வாழ்க்கை வந்து விட்டாலும் இந்த 39வது அதிகாரத்தில் வரும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனையை அவன் கடந்து போகிறான். அவன் பரிசுத்த வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சோதிக்கப்படுகிறது. அவன் நித்தம் நித்தம் சோதிக்கப்பட்டும் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே விழுந்து போகாமல் அவன் உறுதியாய் அந்த இடத்தில் நிற்கிறான். இந்த 39 அதிகாரம் இப்படி முடிந்த பிறகு பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு பிறகு வருகிறதான அதிகாரங்கள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்துகிறது. 40 நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 40 நீங்கள் முழுவதையும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ரெண்டு பேருடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறான். ஒன்று சுயம்பாகி, இன்னொருவன் பானபாத்திரக்காரன். இந்த 40 முழுவதுமே ரெண்டு பேருடைய சொப்பனங்களுக்கு அவன் விளக்கம் கொடுக்கிறதுதான் இந்த 40 வருது. 41 போனீங்கன்னா, 41 பெரும்பகுதி பார்வோனுடைய ரெண்டு சொப்பனங்களுக்கு அவன் விளக்கம் கொடுக்கிறதுல போய் முடியுது. அப்ப நல்லா பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே இதுக்கு முன்னாலேயே 38 வரும்பொழுதே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை குறித்த தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விடுகிறார். 37 வரும்பொழுதே கர்த்தர் அவனுக்கு சொல்லிவிடுகிறார். அப்ப பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை எப்படி வெளிப்படுத்துகிறான்? அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இதுதான் அவனுடைய ஸ்டாண்டர்ட். இப்போ அவனுடைய சொப்பனத்துக்கு மட்டும்தான் அவனுக்கு விளக்கம் கிடைக்கிறது. ஒரு லெவல் எது வரைக்கும்? 38 வரையில், அதிகாரம் வரையிலும் அதுதான் அவனுடைய நிலைமை. ஆனால் 39 வரும் பொழுது அவனுடைய பரிசுத்தம் சோதிக்கப்பட்டதான ஒரு கட்டம். அந்த நேரத்தில் அவன் கர்த்தருக்காய் வாழ்கிறவன் என்பதை நிரூபிக்கிறான். நிரூபித்த உடனே 40 அவனுடைய வாழ்க்கையின் லெவல் மாறிடுது. எப்படி மாறுது? தன்னுடைய சொப்பனங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்த நிலைமை மாறி மற்றவங்களுடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய லெவலுக்கு அவனுடைய லெவல் உயர்ந்தது. அல்லேலூயா. எப்படி பாருங்க, அவனுடைய ஸ்டேஜ் பாருங்க. இந்த 39 வரைக்கும் அவனுடைய லெவல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த சம்பவத்துக்கு பிறகு அவனுடைய லெவல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடும். 40 அதிகாரமும் 41 அதிகாரமும் மற்றவனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய தேவன் ஞானம், கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்டு விட்டது. இந்த சம்பவத்து நேரத்தில் தான் அந்த அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்டு விட்டது. அப்ப அந்த வெளிப்பாட்டு வரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மற்றவர்கள் சொப்பனம் கண்டாலும் அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கவும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை விவரித்து திட்டங்களை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் ஞானம் அவனுக்குள் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊற்றப்பட்டது. அப்ப அந்த விளக்கத்தை அவன் கொடுத்து அவர்களுக்கு அவன் ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை கொடுப்பதற்கு அது காரணமாயிருந்தது. அல்லேலூயா. அப்ப இவனுடைய வாழ்க்கையில தேவன் ஏன் இவனுக்கு இவ்வளவு கொடுத்தார்? இப்ப இந்த 39 அவன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பெரிய திருப்புமுனையை தேவன் செய்தார்? அதுதான் நம்ம கேட்கணும். அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்படி அவனை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் விருப்பம் கொள்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்பீர்கள் என்றால், அதற்கு மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2:11 அதற்கு பதில் கொடுக்கிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:11 வாசிக்கலாம். மல்கியா 2:11
யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி.
சரி போதும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை பாருங்க, மல்கி அழகா சொல்றாரு. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அப்ப கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தால் அந்த மனுஷனையும் கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென். கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்தம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷனையும் சிநேகிக்கிறார். ஏன்? அவனுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை நிமித்தம் தேவன் அந்த மனுஷனை சிநேகிக்கிறார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்களானால், அதுவரைக்கும் கர்த்தர் அவனுக்கு தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் தேவன் சிநேகிக்கும் பரிசுத்தம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறதை தேவன் கண்ட பிறகு அவன் மேல் கர்த்தருடைய சிநேகம் அதிகமாகிறது. அவனை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறார். நான் சிநேகிக்கும் பரிசுத்தம் இவனுக்குள் இருக்கிறது. அதை கண்டு கர்த்தர் அவனை அதிகம் சிநேகித்து அவனுக்கு தன் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், தேவனுடைய ரகசியங்கள் மறைபொருளாய் அல்ல, தேவன் நமக்கு வெளிப்படுத்தி பேச வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தம் உள்ளதாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அதே தான் அதே காரியத்தை கன்ஃபார்ம் பண்றார். பாருங்க, அதையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:20 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:20
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து
தாம்
செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக
இவைகளை பார்க்கிலும்
பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்.
இயேசு கிறிஸ்து அழகாக சொல்றார், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறாராம். இதுவரையிலும் காண்பித்தது மட்டுமல்ல, இனி இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் அவருக்கு காண்பிக்க போகிறார் என்றார். ஏன்? பிதா இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பாயிருந்தார். ஏன் அவர் மேல் அன்பாயிருந்தார்? அவர் நேசிக்கிற பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டது. அப்ப கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் உடையவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நேராய் திருப்பப்படுகிறது. கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், இது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உயர்வை கொண்டு வரும். ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமா சொல்றேன், உங்கள் பாதை இருக்கிற லெவல்ல இருக்காது, உயர்த்தப்பட்டு போவீர்கள். பாருங்க, ஒரு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிசினஸ் உங்க யோசனையில செய்யும் பொழுது என்னமோ போயிட்டு இருக்கும். தேவனாகிய கர்த்தர் ஒண்ணு சொல்லி இப்படி செய் அப்படி நடக்கும்னு சொல்லி கர்த்தர் ஒண்ணு சொன்னார்னா அதன்படி செய்தால் கண்டிப்பா அதில் ஒரு மிகப்பெரிய செழிப்பு உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கு தான் தெரியும் அதை எப்படி டர்ன் பண்ணணும், அது எப்படி அதை ஒரு ஆசீர்வாதமா கொண்டு போகணும். அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த ஆலோசனை நமக்கு தரணும்னா நம்மோடு கூட அவர் வெளிப்படுத்தி கொடுக்கணும். அந்த வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு தேவனுடைய ஆலோசனைகளும் திட்டங்களும் கிடைக்கும். அந்த திட்டங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். அப்ப நம்ம வாழ்க்கையிலே முதலாவது பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை தினமும் காத்துக்கொள்ளுங்கள். இது நிமித்தமாய் கர்த்தருடைய சிநேகம் உங்கள் மேல் வரும். அந்த அன்பு உங்களுக்கு வெளிப்படும் பொழுது தேவனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். தேவனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை காண்பீர்கள். இப்ப யோசேப்புக்கு வாழ்க்கையில பாருங்க, இதுதான் அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவோம். 41:38 வாசிக்கலாம்.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவைகள் எல்லாவற்றையும்
உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
உன்னை போல
விவேகமும்
ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை.
நீ என் அரண்மனைக்கு
அதிகாரியாயிருப்பாய்.
உன் வாக்கின்படியே
என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்.
சிங்காசனத்தில் மாத்திரம்
உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன்
என்றான்.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி
தெண்டனிட்டு பணியுங்கள் என்று
அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன்
ஆனாலும்
எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும்
உன் உத்தரவில்லாமல்
தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன்
யோசேப்புக்கு
சாப்னாத் பண்ணையா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான்.
போதும், யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். பாருங்க, இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு மறைப்பொருளை நீ வெளிப்படுத்தினபடியால் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த யோசேப்புக்கு இவ்வளவு பெரிய உயர்வு, அந்த தேசத்திலே சகலமும் இவன் கையில தான் இருக்குது, தேசம் முழுவதற்கு நீதான் அதிகாரி என்றான். சிங்காசனத்துல போஸ்டிங்ல மட்டும்தான் நான் மேல இருப்பேனே தவிர, முழு தேசத்தையும் ஆளுகிற பொறுப்பு உன் கையில தான் இருக்குது, நீதான் ஆள போகிற. உன்னுடைய சித்தம் இல்லாமல், உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தன் கையை கூட அசைக்க கூடாது, காலை கூட அசைக்க கூடாதுன்ட்டான். நீ வச்சதுதான் சட்டம், நீ தான் தேசத்தை ஆள போகிறாய். என்ன ரீசன், ஏன் அவ்வளவு பெரிய போஸ்டிங் எடுத்து கொடுத்தான்? ஒரே காரியம், மறைப்பொருள் அவன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? தேவன் அவனை சிநேகித்தார். ஏன் அவன் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டான்? கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தம் அவனுக்குள் இருந்தது. இந்த ரீசன். அப்ப உங்கள் வாழ்க்கையில் தேவன் உயர்த்துவதற்கு ஒரு எல்லை இல்லை. யோசேப்பை அவன் நினைச்சு பார்க்கிறதற்கு மேலாக தேவன் அவனை உயர்த்தினார். அவன் கனவு கூட கண்டிருக்க மாட்டான், இப்படி எல்லாம் நடந்திருக்கான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். கனவு வந்துச்சு, ஆனா இப்படி ஒரு போஸ்டிங்ல தான் உட்கார நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். என்ன, எல்லாரும் தானே வணங்குறாங்கன்னு நினைச்சிருப்பானே தவிர, இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்ல தான் உட்கார போறது அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அந்நிய தேசத்துல போய் இவ்வளவு ஒரு டோட்டல் கண்ட்ரோல் இவன் கையில வருன்றது அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். தேவன் நினைத்ததை பார்க்கிலும் நம்மை உயர்த்துகிறவர். எப்பொழுது அவருக்காக நாம வாழ ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அதை செய்வார். ஆமென். இந்த வருஷத்தில் நீங்க எதிர்பாருங்க, நீங்க நினைச்சதை விட தேவன் பெரிய ஒரு உயர்வை உங்களுக்கு தரப்போகிறார். எதிர்பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது காரியத்துக்கு போ, இரண்டாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு போவோம். இவனும் ஒரு மெய்ப்பன் தான். இன்னைக்கு இரண்டாவது நாம் தாவீதுடைய வாழ்க்கை பார்க்க போறோம். இவனும் ஒரு மெய்ப்பனுடைய சந்ததியில வந்தவன். இவனும் ஆடு மேய்க்கிறவனாகத்தான் தன் வாழ்க்கை ஆரம்பித்து சொந்த தேசத்தில் இவன் ராஜாவா மாறினான். யோசேப்பு அந்நிய தேசத்தில் பிரைம் மினிஸ்டரா மாறினான், இவன் சொந்த தேசத்தில் இவன் ராஜாவாக மாறினான். இவனும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு உயர்வை தான் ராஜாவாக போகிறோன்றது அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். தேவன் அவனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிக்க வச்சார். இப்ப அவனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குது பாருங்க. ஒன்னு சாமுவேல் 16:11 வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் 16:11.
உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன்,
இன்னும்
எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான்.
இந்த ஈசாய்க்கு பார்க்கும் பொழுது மொத்தம் 8 குமாரர்கள். அதுல பார்க்கும் பொழுது முதல் 3 பேரை ராணுவத்தில் சேர்த்து விட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் 3 பேர் ராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கும் சில முக்கியமான காரியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி மகன் தாவீது, இவனை ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டுட்டான். தன் வீட்டில் இருந்து ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டுட்டான். அப்ப இவனுடைய வாழ்க்கை அவனுடைய சகோதரர்களுக்குள்ள விட இவனுடைய வாழ்க்கை தர இன்னும் குறைவா தான் இருக்குது. மத்தவங்களால சொல்லிக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இவனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, என்ன செய்யற, ஆடு மேய்ச்சிட்டு இருக்க, வீட்டுல இருக்கிற ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன்றான். இவனுடைய தரம் இன்னும் குறைவா இருக்குது. இப்படி ஆரம்பிக்கப்பட்டவன் ராஜாவா எப்படி போனான்? இதை நினைக்கும் பொழுது நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். தாவீது எப்படி பெயர் பெற்றான், எப்படி அவன் பெரிய ஆளானான்? நினைச்சா டக்குன்னு உங்க மைண்ட்ல ஒன்று சொல்லுவீங்க, கோலியாத் அடிச்சு ஜெயிச்சான், அதனால அவன் பெரிய ஆளாயிட்டான் ஒரே நாள்ல அப்படின்னு. அதுதான் கிடையாது. கோலியாத்தை அடித்ததுனால தாவீது போய் சவுலுக்கு முன்னால் நிக்க வைக்கப்பட்டு, கோலியாத்தை அடித்ததுனால அவன் போய் ராஜாவாயில்ல. கோலியாத்தை அவன் அடிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் அவனை கனப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, கோலியாத்தை அடித்த பிறகு அந்த தேசத்தில் ஒரு பிரபலமாக அவன் மனுஷனாய் அறியப்பட்டான், அவ்வளவுதான். ஆனால் கோலியாத்தை அவன் அடிக்கிறதற்கு முன்பதாகவே அவன் வாழ்க்கையிலே உயர்வு ஆரம்பிச்சிருச்சு. இந்த 16:11 தாவீது இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தாவீதை பத்தி வருகிற வசனமே இந்த 16:11 தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு 2 பின்பதாகவே தாவீது சீன்ல பெரிய ஆளாயிரம் பாருங்க. 13 படிங்க.
அப்பொழுது சாமுவேல்
தைல கொம்பை எடுத்து
அவனை அவன் சகோதரர் நடுவிலே
அபிஷேகம் பண்ணினான்.
அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான்.
கர்த்தருடைய ஆவி
சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி
என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்.
அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ
பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன்
ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன்.
அவன் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அப்புறம்
அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான்.
தொடர்ந்து படிப்போம்.
அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு
அனுப்பினான்.
அப்பொழுது தாவீது
சவுலிடத்தில் வந்து
அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான்.
பர்சனல் செக்யூரிட்டி ஆயிட்டான் இப்போ தாவீது. நல்ல கபடிங்க. 17 அடுத்த அதிகாரத்தில் வரும்பொழுதுதான் கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடக்கிற சண்டையெல்லாம் அங்கதான் இருக்குது. 17 இந்த 16:11 தாவீது அறிமுகப்படுத்தப்படுகிறான். 13:2 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கிட்டார். இறங்கின உடனே அடுத்தது நேரத்திலே அவனுடைய ஊழியம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்கிறது? அங்கே சவுல் அசுத்தாவியினால் அலக்கழிக்கப்படுகிறான். அவனோட ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், சுரமண்டலம் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி கொண்டு வந்து அவனை வாசிக்க வைத்தால் கண்டிப்பாக உமக்கு சுகம் உண்டாகும். அப்ப சவுல் சொல்றான், கூட்டிட்டு வாங்க. அப்ப சொல்றாங்க, பிரபலமா இருக்கிறான் தாவீது, சுரமண்டலம் வாசிக்கிறது தேறின ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ஈசாயின் குமாரனாகிய தாவீது, அவனை கூட்டிக் கொண்டு வந்தால் உனக்கு நல்லாகுன்றாங்க. உடனே அவனை பிடிச்சு கூட்டிட்டு வந்து சவுலுக்கு முன்னால் நிக்க வச்சிட்டாங்க. அவன் கோலியாத்தை ஜெயித்து அதுக்கு பிறகு சவுலுக்கு முன்னால் வந்து நிக்கல, அதுக்கு முன்னாலேயே ராஜாவுக்கு முன்னால தேவனாகி கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. அப்ப இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது பிரபலமான மனுஷனாய் மாறினது உண்மை, ஆனால் தேவன் அதுக்கு முன்னாலேயே இவனை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாலேயே இவனுக்குள் ஒரு விசேஷ காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தரை ஆராதனை செய்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. அந்த சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதை எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. இவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாலும் அடுத்த பக்கத்திலே தன் கையிலே சுரமண்டலத்தை வைத்து வாசித்துக் கொண்டே கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து கொண்டே இருந்திருக்கிறான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது. அதனாலதான் சொன்ன உடனே ஒரு ஆள் வேணும்னு சொன்ன உடனே டக்குன்னு சொல்றாங்க, ஈசாயின் மகன் தாவீது இருக்கிறான், அவன் வாசிக்கிறதில் தேறினவன், எக்ஸ்பர்ட், அவன் வாசிக்கிறதுல தேறினவன், அருமையாய் வாசிப்பான், அவன் வாசித்தால் காரியங்கள் நடக்கும். அப்ப பாருங்க, இவனுடைய காரியம், இவனுடைய ஸ்பெஷாலிட்டி கோலியாத ஜெயித்தது செகண்ட் தான். பராக்கிரமசாலி வாசிக்கிறதில் தேறினவன். இந்த வாசிக்கிறது என்பது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருந்தான். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இந்த வருஷத்தில் கனம் பண்ணுவதற்கு எதிர்பார்க்கிற காரியம், ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆராதனை செய்ய ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டிலையும் சொல்றேன், துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க, உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருங்க. அந்த துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் நிச்சயம் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக உங்களை பெரியவர்களாய் வைக்கும், பெரிய மனுஷர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கும். ஆமென். அந்த வாசிக்கிறது தான் அவனை தூக்கிட்டு போய் ராஜாவுக்கு நிக்க வச்சது. அப்ப இவனுடைய வாழ்க்கையிலே இதுதான் இவனுடைய உயர்வுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற முதல் படி. இந்த ஒரு சம்பவம் தான் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கனாலும் இவனுடைய வாசிக்கிறத பத்தியான முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வந்துட்டே இருக்கும். இவ 16 அதிகாரத்தை பார்த்தோம், 17 அதிகாரத்துல கோலியாத்தோட யுத்தம், அதை விட்டுடுவோம், 18 அதிகாரத்துக்கு போவோம். 18 அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு பாருங்க, 10 வசனத்தை படிப்போம்.
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி,
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி
சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி,
நல்ல கவனிங்க, தினந்தோறும் செய்கிறபடி
தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான்.
தாவீதுக்கு பாருங்க, இது ரெகுலரான ஹாபிட், இது தினந்தோறும் செய்கிறபடி. அதான் இப்ப சொன்னேன், வர்ஷிப் என்பது ஞாயிற்றுக்கிழமை காரியம் கிடையாது, தினந்தோறும் செய்கிறபடி. ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை சமாச்சாரம் அல்ல, ஆராதனை என்பது தினந்தோறும் செய்கிறபடி. அல்லேலூயா. ஆராதனை என்பது தினந்தோறும் செய்கிற விஷயம். அப்போ ஒரு தேவ பிள்ளை இன்றைக்கு இந்த வருஷத்திலே முதல் நாள்ல உங்களுக்கு சொல்றேன், டெய்லி நீங்க வர்ஷிப் பண்ணணும். ஆமென். டெய்லி வர்ஷிப் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து ஆராதனை செய்யுங்க, மற்ற நாட்கள் உங்கள் வீட்டிலையும் சொல்றேன், நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை துதியுங்க, பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, செய்ய போகிற காரியத்தை விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு காரியத்துக்கு நன்றி செலுத்துகிறதும் துதிக்கிறதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதும் தினந்தோறும் செய்கிற ஒரு காரியமா இருக்கணும். ஆமென். தினந்தோறும் செய்யற காரியமா இருக்கணும். டெய்லி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உயர்த்தப்படுவீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில தான் நடக்குது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆராதனை செய்ததுதான் முதல்ல கொண்டு வந்து சவுலுக்கு முன்னாள் நிக்க வச்சது. அப்ப அந்த இடத்துல வந்த பிறகு பார்க்கும்போது அவன் டெய்லி அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப 18 வசனம் இப்படி சொல்லுது, 18 அதிகாரம் இப்படி சொல்லுது, 19 அதிகாரத்துல போனீங்கன்னா இன்னொரு காரியம் கூட அங்க இருக்குது பாருங்க. 19 அதிகாரத்தில் 8-9 வசனத்தை வாசிக்கலாம்.
மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால்
அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள்.
கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான்.
பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இது வருது பாருங்க. அடுத்த அதிகாரத்தில் இப்படி வருது. இந்த 9 வசனம் சொல்லுகிறது, அவன் தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அதுக்கு முந்தின 8 வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினானாம். அப்ப இது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் பண்றான் ஒரு பக்கத்துல, அடுத்த நிமிஷத்துல வந்து சுரமண்டலம் வாசிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறதுனால யுத்தம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? 16 அதிகாரத்துல அவன் வாசிச்சுட்டு தான் இருக்கிறான், 18 அதிகாரத்துல டெய்லி வாசிச்சுட்டு தான் இருக்கிறான், 19 அதிகாரத்துல பார்க்கும்போது அவனுடைய லைஃப்ல ஒரு யுத்தத்தை அவன் சந்திக்கிறான், பெலிஸ்தரோட யுத்தம் நடக்குது. அப்ப இந்த வருஷத்திலே உங்களுக்கு யுத்தமே வராதுன்னு கிடையாது. சில நேரத்தில் யுத்தம் வரும், ஆனால் வாசிக்கிற நீங்கள் அந்த யுத்தத்திலே சத்துருவை மகா பெரிய சங்காரத்தினால் அடிப்பீர்கள். ஆமென். அந்த யுத்தத்தில் என்ன நடக்குது பாருங்க. ஆக்சுவலா ராஜா சவுல் தான், சவுல் தான் அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய சங்காரம் பண்ணியிருக்கணும் போட்டுக்கணும். ஆனால் அந்த பெலிஸ்தியருக்கு மகா பெரிய சங்காரத்தை உண்டு பண்ணினது யாரு? தாவீது. அப்ப தாவீதுக்கு ஒரு யுத்தத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது, ஆனால் அந்த யுத்தத்தை செய்கிறான், மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு கிடைக்கிறது, அவன் மூலமா தான் கிடைக்குது. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு சில யுத்தங்கள் வரலாம், ஆனால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வரும். உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வு வர்றதுக்கு முன்னால் ஒரு யுத்தம் வரலாம். உங்க பிசினஸ்ல ஒரு உயர்வு வர்றதுக்கு முன்னால் ஒரு யுத்தம் வரலாம், வரும். உயர்வு வர்றதுக்கு முன்னால் ஒரு போராட்டம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு யுத்தம் வரும், திடீர்னு ஒரு யுத்தம் வரும். 16 அதிகாரத்துல வாசிச்சோம், 18 அதிகாரத்துல வாசிச்சோம். ஆனா 19 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு யுத்தத்தை அவன் சந்திக்கிறான். யுத்தம் வரும், ஆனால் யுத்தத்தில் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை மிகப்பெரிய சங்காரத்தினால் சங்கரிப்பீர்கள். சங்கரித்து விட்டு அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா சுரமண்டலம் வாசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யுத்தத்தின் காலத்திலும் ஆராதனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதனை நிற்கிறதே கிடையாது வாழ்க்கையில். அவன் வாழ்க்கையில் ஆராதனை என்பது நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப அருமையான ஒரு காரியம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் படிங்களேன். சங்கீதத்தில் 34 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:1-7
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
நல்லா பாருங்க இந்த வார்த்தையில எவ்வளவு பிளசண்டா சொல்றான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படிங்கிறான். இந்த 8 வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப இவனோட எவ்வளவு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் மைண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த சங்கீத தலைப்பை படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் எந்த சூழல் நம்ம எழுதியிருக்கிறா பாருங்க.
தாவீது
அபிமேலேக்குக்கு முன்பாக
வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம்.
இது பின்னணி தெரியுமா உங்களுக்கு சொல்றேன். இது எப்படிப்பட்ட பின்னணியிலே கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன்னு சொல்றான், எப்படிப்பட்ட பின்னணியிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்றான் தெரியுமா? தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறி நிற்கையில் அந்த சூழ்நிலையில் அவனால் துரத்திவிடப்படுகையில் எழுதின சங்கீதமா இது. என்ன நடந்துச்சு அதை உங்களுக்கு அப்படி ஜஸ்ட் சொல்றேன். அபிமெலேக் என்கிறவன் ஒரு பெலிஸ்திய ராஜா. அப்படி இருக்கும் பொழுது தாவீது அவன் தேசத்தை விட்டு அவன் துரத்தி விடப்படுகையில் அந்த இடத்துல வந்து அடைக்கலம் வர்றான். அப்ப அடைக்கலம் வரும் பொழுது அந்த இடத்திலே ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கப்படுகிறான். அப்பொழுது அந்த அரண்மனையில் இருக்கிற சிலர் தாவீதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் யாரு பார்த்த தெரியுது, இவன் தான் நம்ம ஆள், ஏற்கனவே கோலியாத்த கொன்னவன். இந்த தாவீது தான் கோலியாத்த கொன்னவன். இவனை வச்சுதான் அன்னைக்கு தாவீது கொண்டது 10,000, இவனை வச்சுதான் பாட்டு பாடினாங்க என்று சொல்லி ஒரு சிலர் இவனை குறித்து ராஜாவாகி அபிமெலேக் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இவன் தான் அந்த தாவீது, இவன் தான் நம்முடைய பெரியாள் கோலியாத்த அடிச்சு கொண்டவன். சொன்ன உடனே தாவீதுக்கு என்னடா அது வம்பா போச்சு, நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்ப அந்த பெலிஸ்திய ராஜாக்கு முன்ன வந்து நிக்கிறான், நம்மளை அடையாளம் காட்டி கொடுத்துட்டாங்களே என்று சொல்லி இவன் பயந்துட்டு என்ன செய்யறான், உடனே வேஷம் மாறுறான் நடிக்கிறான். என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, உடனே தன் வாயிலிருந்து எச்சலை ஒழுக்கி கொண்டு கதவை புரண்டான். உடனே அந்த அபிமெலேக்கு பார்க்கறான், பார்த்துட்டு சொல்றான், இவன் ஒரு பைத்தியகாரனா இருக்கிறான், இந்த பைத்தியகாரனை கொண்டு வந்து எனக்கு முன்னாடி வச்சுட்டீங்களே, இவனா கோலியாத்த ஜெயிச்சான், இவன் ஒரு பைத்தியகாரனா இருக்கிறான், வாயில எச்சை ஒழுக்கிட்டு இருக்கிறான், செவத்து புரண்டிட்டு இருக்கிறான், இவனை போய் ஒரு கோலியாத்த அடிச்சு கொண்டு நிக்க வச்சிருக்கிற, இந்த தேசத்துல பைத்தியகாரனுக்கு பஞ்சம் சொல்லியா இவனையும் கொண்டு நிக்க வச்சிருக்கிறீங்க, அவனை துரத்தி விடுங்க முதல்ல துரத்தி விட்டுட்டான். அந்த சிச்சுவேஷன்ல எழுதுந்துதான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு இடத்துல போய் இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலே ஒரு பைத்தியகாரனை போல நடிச்சு அவனால் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே தாவீது சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எந்த சிச்சுவேஷன்ல என்ன வார்த்தையை சொல்றான் பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில சிச்சுவேஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், வார்த்தை யூஸ் பண்றோம். நல்ல சிச்சுவேஷனுக்கு நல்ல வார்த்தை, மோசமான சிச்சுவேஷனுக்கு மோசமான வார்த்தை. ஆனால் தாவீது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையிலே துரத்தி விடப்பட்டான், தேசத்துல துரத்தி விடப்பட்டான், அந்நிய ராஜாவுக்கும் நாள் வந்து அங்கேயும் பைத்தியகார பட்டம் கட்டப்பட்டு அங்கேயும் துரத்தி விடப்பட்டான். அந்த நிலைமையில தான் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அந்த நிலைமையில தான் கர்த்தர் நல்லவன். அப்போ உங்க வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதும் இந்த வருஷத்துல டெய்லி உங்களுக்கு இருக்கணும். ஆமேன். சில நேரத்தில் சூழ்நிலைகள் கொஞ்சம் இப்படி எப்படி வர்ற மாதிரி இருந்தாலும் செய்யுங்க ஸ்தோத்திரத்தை. ஒரு பக்கம் யுத்தம் வந்தாலும் அடுத்த பக்கத்தில் சுரமண்டலத்தை வாசிக்க, ஒரு பக்கத்தில் சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் உங்கள் ஆராதனை நிறுத்தாமல் இருந்தால் அந்த சத்துருவை நீங்கள் மரணடி அடிப்பீர்கள். அந்த பிரச்சனையை, அந்த போராட்ட சூழ்நிலையை நீங்கள் மரணடி அடிப்பீர்கள். அடுத்த பக்கத்தில் உங்கள் ஆராதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் தேவன் நமக்கு வாக்கு பண்றார். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலே இருக்கிற விசேஷ காரியம், அவருடைய அத்தனை உயர்வுக்கும் முக்கிய மூல காரணம் கேட்டீங்கன்னா அவருடைய ஆராதனை தான் காரணம். இது தேவனுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். சங்கீதங்களின் புத்தகத்தில் 69 சங்கீதம் 30-31 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நல்லா பாருங்க, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க, பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிறது இருக்க வேண்டியது என்ன, கர்த்தரை துதிக்கிற பாடல், வாய் நிறைய ஸ்தோத்திரம். இதுதான் தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள இந்த வருஷத்துல இருக்கணும். அப்ப அந்த தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும் பொழுது கொம்பும் விரிகுளம் உள்ள கால எருதை பார்க்கிலும், பழைய பாட்டில் செலுத்தப்பட்ட காலத்திலே செலுத்தப்பட்ட அத்தனை பலிகளை பார்க்கிலும் இந்த ஸ்தோத்திரம் தான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த நாட்களில் செலுத்தப்பட்ட அத்தனை பலிகளை விட உங்கள் ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமானது. அதை செலுத்துகிற நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அப்ப தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தத்தான் செய்வார். ஏன்னா நீங்க அவளுக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை கனம் பண்ணி உயர்த்துவார். இதனால்தான் தாவீதுக்கு கடைசியில் ஒரு பெரிய பட்டம் கிடைச்சது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 13 22-23 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13:22-23.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி,
அவளை தள்ளி ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தி,
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான்
என்று
அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே,
அடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, அவனுடைய சந்ததியில்
தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி
இஸ்ரவேலுக்கு இரட்சகராக
இயேசுவை எழும்பப் பண்ணினார்.
டபுள் பிளெஸிங். அவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் தாவீது தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றார், அவனுக்கு பெரிய பிளஸிங், அவன் சந்ததியில தான் இயேசுவை கர்த்தர் பிறக்க பண்ணார். அப்ப நீங்க ஆராதனை செய்யும் பொழுது இந்த வருஷத்தில் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஒன்னு மெட்டீரியல், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல். உலக பிரகாரமாய் நீங்கள் இருதயத்திற்கு, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருந்து நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அடுத்த பக்கத்தில் உங்கள் மூலமா இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்படுவார். ஆமேன். தாவீதின் வம்சத்துல தான் இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். அப்ப ஆராதனை செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் வம்சத்தில் இயேசு வெளிப்படுவார். நீங்க நல்ல துதிச்சு சோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மூலமா இயேசு கிறிஸ்துவை இந்த வருஷத்தில் தேவர் உலகத்திற்கு காண்பிக்க போகிறார். ஆமேன். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிப்புக்குள் மறுபடியும் பிறக்கும்படி செய்ய போகிறீர்கள். அதையும் கர்த்தர் கூடவே ஒரு அடிஷனல் பிளஸிங்க சேர்த்து கொடுக்கிறார். உலக உயர்வோடு சேர்த்து ஆன்மீக ரட்சிப்பையும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி தேவன் செய்ய போறார். சரி, மூணாவது இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தேவன் அவனை விசேஷமா உயர்த்தறார். முதல் மனுஷன் யோசேப்பு, அவன் ஒரு மேய்ப்பன். இரண்டாவது மனுஷன் தாவீது, அவனும் ஒரு மேய்ப்பன். மூணாவது மனுஷன் தானியேல். இவனை பார்த்தீங்கன்னா இவனும் இதே மாதிரிதான், சாதாரண லெவல்ல இருந்து ஹையஸ்ட் லெவலுக்கு போயிட்டான். ரொம்ப அழகா படிப்படி படிப்படியா மேல போயிட்டே இருப்பான் இவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா. இந்த தானியேல் எப்படி அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது கவனிங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் வாசிக்கலாம்.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார்.
நேபுகாத்நேச்சார் ஆகிய அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார்.
அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்கள்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வந்தாங்க.
இவங்க எல்லாம் யார் என்று பார்க்கும் பொழுது யூதாவிலே வந்து சிறைபிடிக்கப்பட்டவர்கள். நேபுகாத்நேச்சார் என்கிறதான பாபிலோனின் ராஜாவை கர்த்தர் எழும்பி வர செய்து இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிற யோயாக்கீமை கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த யோயாக்கீமை இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜா சிறைபிடிச்சிட்டான். சிறைபிடித்து அவன் தேசத்தில் இருக்கிறதான சில வாலிபர்களை சிறைப்படுத்தி கொண்டு தன் தேசத்துக்கு கொண்டு போறான், பாபிலோனுக்கு கொண்டு போறான். இப்படி பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கைதியாக அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா சிறைபிடிக்கப்பட்டவன் சொல்ல போனா அடிமையாக அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. பிடிச்சு கொண்டு போறாங்க பலவந்தமா, கொண்டு போய் அரண்மனையிலே அவர்களுக்கு சில காரியங்களை கொடுத்து வேலைகளை கொடுத்து செய்ய வைக்க வேண்டும் என்று கொண்டு போறான். ஆனால் இந்த தானியேலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஜெபம் தான் இவனுடைய ஸ்பெஷாலிட்டி. யோசேப்புடைய ஸ்பெஷாலிட்டி அவனுடைய பரிசுத்தம். தாவீதனுடைய ஸ்பெஷாலிட்டி அவனுடைய ஆராதனை. தானியேலுடைய ஸ்பெஷாலிட்டி அவனுடைய ஜெப வாழ்க்கை. கடந்த வாரத்தில் கூட தானியேலை பத்தி நம்ம ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பார்த்தோம். இப்ப நான் இன்னும் உங்களுக்கு அதை குறித்து விவரமாய் சொல்றேன். இரண்டாம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு
இந்த மறைபொருளை குறித்து
பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார்.
பாருங்க, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்க கேட்கிறார்கள். அப்படிதான் ஜெபிக்கிறாங்க. என்னத்துக்காக ஜெபிக்கிறாங்க? ரெண்டு வாரத்துக்கு முன்னால கூட பார்த்தோம், நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை மறந்துட்டான், அர்த்தமும் அவனுக்கு தெரியல. அப்பொழுது தன் தேசத்தில் இருக்கிற ஞானிகள், கல்தேயர்கள் மற்றும் குறி சொல்லுகிறவர்கள், ஜோசிக்காரர்கள் எல்லாரையும் வரவழைத்து அதற்கான காரியத்தை கேட்கிறான். யாருக்குமே சொல்ல தெரியல. அப்பொழுது தானியேல் தன் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த பிறகு தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை பார்த்தோம். தானியேலுக்கு அந்த ஒரு சம்பவத்தில் தான் ஜெபிச்சான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் ஒரு சின்சியரான பிரேயர் வாரியர். அவர் சின்சியரா ஜெபிக்கிற மனுஷன். ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு வெளிப்பாட்டுக்காக போய் ஒரு நாள் ஜெபிச்சுட்டு வந்தவன் கிடையாது. நம்ம பல நேரத்தில் அப்படி செய்யறோம். ஒரு தேவை வந்தா ஒரு நாள் போய் விசேஷமா ஜெபிச்சு ஓடி வந்துடுறோம். ஒரு வெளிப்பாடு ஒன்று, ஒரு அவசியம்னா உடனே ஆண்டவரே உடனே போய் ஒரு நாள் மட்டும் உட்கார்ந்து ஜெபிச்சு ஓடி வந்துடுறோம். அப்படி கிடையாது. தேவைக்காக கர்த்தரிடத்தில் போகிறவன் அல்ல தானியேல். ஒரு நிலைவரமான ஜெப வாழ்க்கை வாழ்ந்ததான ஒரு மனுஷன். அதை 6 அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா தெரியும். 10 வசனத்தை வாசிக்கலாம். 6 அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம்.
தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க
அங்கே
தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
தாவீது தினமும் ஆராதனை செய்தான். தானியேல் தினமும் ஜெபித்தான். அதுவும் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜெபிச்சான். நம்மள மாதிரி மூணு தடவை சாப்பிடறதுக்கு முன்னாடி மூணு தடவை ஜெபம் பண்றோம்ல, அந்த மாதிரி தினமும் மூன்று தடவை ஜெபம் பண்ணானா. அப்ப தானியேல் தினமும் மூன்று தடவை ஜெபிச்சானா? இந்த மாதிரி கிடையாது, சாப்பாட்டு ஜெபம் கிடையாது. பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு அவன் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறான்? போராடி ஜெபிக்கிறான். எங்கள் சிறையிருப்பை மாற்ற மாட்டீரா? இந்த நேபுகாத்நேச்சாருடைய கையிலே நாங்கள் அடிமைகளாய் இருந்து கொண்டிருக்கிறோமே, எங்கள் சிறையிருப்பை நீர் மாற்ற மாட்டீரா என்று சொல்லி எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு அவன் ஜெபிக்கிறான். ஏன் அதுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜெபிக்கிறான்னா, சாலமோன் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபிச்சான். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் என்றைக்காவது சிறைப்பட்டு போனால் அப்பொழுது இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் ஜெபம் செய்தால் அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கணும்னு அன்னைக்கே சாலமோன் ஜெபிச்சான். அதை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இந்த தானியேல் என்ன செய்கிறான், சிறைப்பட்டு போன காலத்திலே அந்த எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு எருசலேம் இருக்கிற திசைக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவன் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். இப்படி தினமும் மூன்று வேளை தங்கள் சிறையிருப்பு மாறுபடி தவறாமல் போராடி டெய்லி சின்சியரா ஜெபிச்சுட்டு இருக்கிறான். இப்படி ஜெபிக்கிற அவனுடைய வாழ்க்கையில தான் தேவன் அவன் ஜெபத்தை வைத்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கிறார். ஒரு நாள் அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஜெபிக்க வைத்து, நண்பர்கள் மூன்று பேரோடு சேர்ந்து ஜெபிக்க வைத்து நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தின் ரகசியத்தை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். வெளிப்படுத்தின உடனே நடந்தது என்ன தெரியுமா? இதிலேத்து படிக்கும்பொழுது உண்மை நானே பிரமிச்சு போயிட்டேன். அவருடைய உயர்வை தேவன் எப்படி செய்யறாரு பாருங்க. இரண்டாம் அதிகாரத்தில் 46வது வசனம் இரண்டாம் அதிகாரம் 46வது வசனம்.
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி
அவனுக்கு காணிக்கை செலுத்தவும்
தூபம் காட்டவும் கட்டளையிட்டான்.
காலில் விழுந்துட்டான். நேபுகாத்நேச்சார் எவ்வளவு பெரிய ஒரு ராஜா! பாபிலோன் மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய ராஜா. தான் சிறைபிடித்துக் கொண்டு வந்ததான இந்த தானியேலுடைய காலில் போய் சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். முகங்கப்பர் அவன் காலில் விழுந்து தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றான், இவனுக்கு வந்து தூபம் காட்டுங்கன்றான். அப்ப அவன் தெய்வமாகிட்டான். இவனுக்கு தூபம் காட்டுங்க, இவனுக்கு காணிக்கை கொடுங்க. அப்படின்னா தூபம் காட்டது காணிக்கை யாருக்கு? கடவுளுக்கு தான் செய்வாங்க. அப்ப அவனுக்கு தூபம் காட்டுங்க, காணிக்கை கொண்டு வந்து வைங்கன்றான். அப்போ அவனை ஒரு தெய்வமாகவே பார்த்தான், காலில் விழுந்துட்டான். அப்ப அவருடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு ராஜா கத்தை அவன் காலில் கொண்டு போட்டார். ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஜெப வாழ்க்கை அதான் செஞ்சது. 47வது வசனத்துல படிப்போம்.
ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்குள்ளும் தேவனும்,
மெய்யாக இந்த தெய்வமே தேவர்களுக்குள் தேவனும்
ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும்,
நல்லா பாருங்க, முழு பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அவனை அதிபதியாக்கி
பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும்,
எல்லா ஞானிகளுக்கு மேலாக பிரதான அதிபதியாகவும்
நியமித்தான்.
பாருங்க, அந்த தேசத்தை ஆளுகிறதான ஒரு போஸ்டிங்கும் கொடுக்கிறான், ஞானிகளுக்கு மேலான ஒரு பதவியும் அவனுக்கு கொடுக்கிறான். சிறந்த இடத்துல கொண்டு வந்து மேலான பதவி அவனுக்கு கொடுக்கிறான். அப்புறம்
பின்பு ராஜா தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில்
அவன்
சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி
வைத்தான். இப்ப தானியேலுக்கு எவ்வளவு ஒரு வாய்ஸ் வந்துருச்சு பாருங்க. அவன் சொன்ன ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. அந்த அளவுக்கு அந்நிய தேசத்தில் இவனுடைய பெயர் மிகவும் பெரிய அளவுக்கு உயர்ந்ததுக்கு ஒரே ரீசன் என்னன்னா ஜபம். ஜபம் ஒண்ணுதான் ரீசன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜபித்தான் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை அந்த ராஜாவுக்கு முன்னால மிகப்பெரியவனாய் உயர்த்தி விட்டார். ராஜாவை கொண்டு காலில் கத்தர் போட்டார். இது நேபுகாத்நேச்சாருடைய அந்த காலத்துல நடந்துச்சு. இப்ப நேபுகாத்நேச்சாருடைய காலம் முடிஞ்சது. தானியேலுடைய காரியம் பாத்தீங்கன்னா 70 வருஷம் அந்த தேசத்தில் அவன் ராஜா ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் நிலைமை வருது. இப்ப நேபுகாத்நேச்சாருடைய காலம் முடிஞ்சு அடுத்தது அவனுடைய பையனுடைய ராஜ்யம் வருது. அவனுடைய பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா பெல்சாத்சார். அவனுடைய காலத்துல பாருங்க இன்னொரு ஒரு காரியம் நடக்குது. பாருங்க 4 அதிகாரத்துக்கு போங்க, 9 வசனத்தை வாசிங்க. 4 அதிகாரம் 9 வசனம்.
சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அறிதலவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு.
இப்ப பாருங்க, அப்படியே பாருங்க. அதுக்கு பிறகு 5 அதிகாரத்துக்கு வருவோம். அந்த காரியத்துக்கு வெளிப்பாடு எப்படி வரும்? 5 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம்.
உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான்.
அவனுக்குள்
பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களில் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார்.
அதிபதியாய் வைத்தார் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்குது கேட்டீங்க, 5 அதிகாரத்துல இந்த பெல்சாத்சார் என்கிற இந்த ராஜா என்ன செய்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து அதுல மதுபானத்தை ஊத்தி குடிச்சிட்டு இருக்கிறான். பரிசுத்த பாத்திரத்தை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்பொழுது சுவற்றிலே ஒரு கைவிரல் வந்து தோன்றியது. தோன்றி மேனே மேனே தெக்கே லுபார்சின் என்று ஒரு எழுத்தை எழுதிவிட்டு போனது. அது என்னன்னு தெரியல, குழம்புறாங்க. தானியேல் அப்பொழுது தானியேலை குறித்து அந்த இடத்துல இருந்தவங்க சொல்றாங்க, வயசான மனுஷங்க சொல்றாங்க, உங்க அப்பா காலத்துல ஒரு மனுஷன் தான் தானியேல்னு. ஆனால் அந்த மனுஷன் எல்லா ஞானிகளுக்கு மேலாக உங்க அப்பா உயர்த்தி வச்சிருந்தாரு, உனக்குதான் அந்த அந்த மனுஷனை பத்தி தெரியல, அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்தா எல்லாமே தெரியும்னு கூப்பிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே தானியேல் கொண்டு வரப்படுகிறான். கொண்டு வந்த உடனே அதன் விளக்கத்தை அவன் கொடுக்கிறான். 29 வசனத்தை படிப்போம். 5:29
அப்பொழுது பெல்சாத்சார்
தானியேலுக்கு
ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற் சரப்பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3வது அதிகாரியாயிருப்பவன் என்று,
ராஜ்யத்திலே அவன் 3வது அதிபதியாயிருப்பான் என்றும்
அவனை குறித்து பரைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே
போதும். இங்கே பார்க்கும் பொழுது ராஜ்யத்திலே 3வது லெவலுக்கு வந்துட்டான். புரியுதுங்களா? 3வது லெவலுக்கு. இப்ப அடுத்தது பாருங்க, 6 அதிகாரத்துக்கு போங்க. 6 அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும்
தேசாதிபதிகளுக்கும்
மேற்பட்டவனாயிருந்தான்.
தானியேலுக்குள்
விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான்.
எல்லாத்துக்கும் மேல அதிகாரியா நினைக்கிறதுக்கு ராஜா நினைத்தான். 3வது பொசிஷன்ல இருந்து பிரதானிகளிலே பிரதானமானவன் செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டான். செகண்ட் போர்ஷன்ல மட்டும் ராஜா வைக்க நினைக்கல, எல்லாத்துக்கும் மேல இவனை அதிகாரியை ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல கொண்டு வரணும்னு நினைச்சான ராஜா. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, எங்க இருந்தா ஒரு அடிமையா இருந்து 127 பேர்ல ஒன்னா வந்து 3வது லெவலுக்கு வந்து 2வது லெவலுக்கு வந்து முதல் போர்ஷனுக்கு போகிறதுக்கும் ரெடி ஆயிட்டான். அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உயர்வு இருந்ததற்கு காரணம் ஜெபம். 4 ராஜ்யங்களிலே அவனுடைய ராஜ்யம் இருந்தது, அவனுடைய ஜெயம் இருந்துச்சு. படிச்சு பாருங்க கடைசியில 6வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை படி, கடைசி வசனம்.
தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெசியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
ஆமா, தானியேலுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது தரீவின் ராஜ்யபார காலத்தில் சரி, பெர்சியனாகிய கோரேசன் ராஜ்யபாரத்திலும் சரி, அவனுடைய காரியம் செய்ய மாறுது. கடைசி வரைக்கும் அவன் ஜெயித்தான், அவன் ஜெயித்துக் கொண்டே இருந்தான். காரணம், அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அப்ப மூணாவது காரியம் பார்க்கும்போது, ஜெபம் நம்மை உயர்த்துகிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், இயேசு கிறிஸ்து. அவர்கள் தான் போய் முடிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு சாதாரண தச்ச குடும்பத்தில் வந்து, ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பிறக்க வைத்தார் பிதா. சாதாரண ஒரு எந்த ஒரு லெவல் இல்லாம, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவரை உயர்த்தினார். உயர்த்தினார் ஸ்பிரிச்சுவலாகவும் அதிகாரத்திலும் எல்லாவற்றிலையும் உயர்த்தினார். ஒரே ஒரு ரீசன் படிப்போம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2:5-11 பிலிப்பியர் 2:5-11
கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
வானோர் பூதலத்தோர், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், பூமியின் கீழானுடைய முடங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஒரே ரீசன், மனத்தாழ்மை. அப்போ நம்ம வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கணும். யோசேப்பை போல ஒரு பரிசுத்தம், தாவீதை போல ஒரு ஆராதனை, தானியேலை போல ஒரு ஜப வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்திட்டே போறார். ஆனால் அந்த நடுவிலும் மனத்தாழ்மையா இருந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். இந்த மூணு பேரை விட இயேசு அதிகமாக உயர்த்தப்பட்டார். ஏன்? மனத்தாழ்மை. அப்ப நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு தாழ்மையா இருந்தால் தேவன் நம்மை உயர்த்துவார். எல்லாரும் எடுத்திருக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.